டிரான்ஸ்வர் ரேடியோவின் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வேதத்தை நீ தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சீதம் வராதே என் மனமே, சீதம் வராதே என் மனமே.
எங்களுக்கு மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே இறுதியாக எபேசியர் 4:6 சிந்தித்தோம். நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்றும், மனத்தாழ்மை உள்ளவர்களாய், சாந்தம் உள்ளவர்களாய், நீடிய பொறுமை உள்ளவர்களாய், அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்குகிறவர்களாக, சமாதான கட்டினாலே ஆவியின் உரிமையை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்றும் சிந்தித்தோம். ஏன் ஆவியிலே ஒருமையை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக 7 குறிப்புகளை பவுல் கூறினார். ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டிருப்பதாலும், நாம் ஒரே சரீரமாயிருப்பதனாலும், நமக்கு ஒரே ஆவி இருப்பதனாலும், ஒரே கர்த்தரும் ஒரே ஞானஸ்நானமும் இருப்பதனாலும், எல்லாருக்கும் ஒரே தேவனாய பிதா இருப்பதனாலும், நாம் சமாதான கட்டிலே ஒருமையை காத்துக்கொள்ள வேண்டியது முக்கியம் என்று சிந்தித்தோம். ஒரு விசுவாசியினுடைய நடக்கையை குறித்து பவுல் கூறிய பொழுது, முதலாவது தனியான ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே அவன் எப்படி இருக்க வேண்டும் என்று கூறினார். அதுதான் அந்த விசுவாசி மனத்தாழ்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும். பின்னர் கிறிஸ்துவின் சரீரமாய திருச்சபையிலே ஒருமனப்பாட்டோடு அவன் வாழ வேண்டும் என்றும் சிந்தித்தோம். எபேசியர் 4:6 இறுதியிலே சொல்லும்பொழுது, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர் என்று கூறியிருக்கிறார். அவர் சிருஷ்டிப்புகளுக்கெல்லாம் மேலானவர். அவர் தனது சிருஷ்டியை எந்த விதத்திலும் சார்ந்து வாழ்கிறவர் அல்ல. அவர் சுவாசிப்பதற்காக பிராணவாயு தேவை என்பதல்ல. சனிக்கிழமை தோறும் அவர் கடைக்கு போக வேண்டும் என்பதல்ல. அவர் எல்லாவற்றிற்கும் மேலானவர். அவர் எல்லாவற்றிற்கும் மேலானவர் மட்டுமல்ல, எல்லாரோடும் இருப்பவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். அவர் இந்த உலகத்திலே இருக்கிறார். அவர் நம்மை குறிப்பிட்ட நோக்கத்தை நோக்கி முன் செல்ல செய்கிறவராயிருக்கிறார். நமது வாழ்க்கைக்கு ஒரு திட்டத்தையும் ஒரு அர்த்தத்தையும் வைத்திருக்கிறார். இது நமது வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. இதுவே நாம் வாழ நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்குகிறது. நம்முடைய வாழ்க்கை அவ்வப்பொழுது சற்று சிக்கிக் கொள்வது போல தெரிகிறது. அதாவது, செய்கிற வேலையையே செய்து கொண்டிருக்கிறோமே. ஒவ்வொரு நாள் விடியும் பொழுதும் இதே காரியத்தை தானும் நேற்றும் செய்தோம், இன்றைக்கும் செய்கிறோம் என்ற ஒரு நிலைமை இருக்கலாம். ஆனால் பிரியமான சகோதரனை சகோதரியே, நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்வோம் என்றால் இப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு மேலாக நாம் வாழ முடியும். ஒவ்வொரு நாள் காலையிலேயும் இன்று கர்த்தர் எனக்கென்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், இன்று நான் செய்து முடிக்க வேண்டிய காரியங்களை செய்து முடிக்க அவர் என்னை எதிர்பார்க்கிறார் என்பதை நான் உணர வேண்டும். அப்படி உணர்வேன் என்றால் ஒவ்வொரு நாளும் ஒரே வேலையை செய்து கொண்டிருந்தாலும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவரை பாடி துதிக்க முடியும். இதைத்தான் எபேசியர் 5:19 பவுல் கூறியிருக்கிறார். அது வாயிலிருந்து வரும் பாடல் அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரும் பாடலாயிருக்கும். எபேசியர் 4:6 பெரிய இசைக்குழுவை நமக்கு நினைப்பூட்டுகிறது. நீங்கள் ஒரு இசை கச்சேரிக்கு சென்றிருப்பீர்கள் என்றால் நான் சொல்வதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஒரு பெரிய இசைக்குழுவின் இசை நிகழ்ச்சி ஆரம்பமாகும் முன் எல்லா இசைக்கலைஞர்களும் தங்கள் தங்கள் இசைக்கருவிகளை கொண்டு வந்து வைக்க வேண்டிய இடத்திலே வைத்து, பொருத்த வேண்டிய உபகரணங்களை பொருத்தி அதை ஆயத்தம் செய்யும் பொழுது அந்த சத்தத்தை காது கொடுத்து கேட்க முடியாது. ஆனால் சில நிமிடங்களுக்கு பின்னர் இசை நிகழ்ச்சி ஆரம்பமாகும் பொழுது அதை ஒருங்கிணைத்து நடத்துபவர் நடத்தும் பொழுது அந்த இசை இசைக்கப்படுவது மிக அற்புதமான ஒன்றாயிருக்கும். ஏனென்றால் ஒவ்வொரு வினாடியிலும் ஒவ்வொரு இசைக்கடுவிலிருந்தும் சரியான நாதம் எழும்பும் பொழுது அத்தனையும் இணைந்து ஒரு உன்னதமான இசையை கொடுக்கக்கூடியதாயிருக்கிறது. இவ்வாறு நடப்பதற்கு காரணம் என்ன? அங்கே முன்னால் அந்த இசைக்குழுவை வழிநடத்தும் ஒருவர் நின்று யார் யார் எப்பொழுது எப்படி இசைக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டிருக்கிறார். அதன்படி அவர்கள் செயல்படும் பொழுது அந்த இசை உன்னதமானதாகிறது. அதே போலத்தான் இந்த உலகத்திலேயும் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் பணிகளை ஒவ்வொரு விதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். தனியாக ஒவ்வொருவரும் தங்கள் இசைக்கருவிகளை மீட்டுகிறார்கள். தங்களுடைய சத்தமே அதிகமாக கேட்கப்பட வேண்டும் என்று அவர்கள் வாசிப்பது போல தெரிகிறது. ஒன்றோடொன்று இணைகிறதாக தெரியவில்லை. இந்த உலகத்தை இந்நாட்களிலே பார்க்கும்பொழுது நமக்கு நம் எதிர்காலத்தை குறித்து எந்த நம்பிக்கையும் இல்லாதவர்களாயிருக்கிறோம். ஆனால் நாள் ஒன்று வருகிறது, தேவனுடைய வலது பார்சத்திலிருந்து இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிறவர் வரப்போகிறார். அவர் ராஜாதி ராஜா என்றும் கர்த்தாதி கர்த்தா என்றும் அழைக்கப்பட்டிருக்கிறார். அவர் ஆணி பாய்ந்த கரங்களை உடையவர். அவர் வந்து எல்லாவற்றையும் தனது கட்டுப்பாட்டிற்குள்ளே கொண்டு வரும் பொழுது அத்தனையும் அற்புதமானதாய் மாறும். அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் இருப்பதை அந்த நாளிலே மிக தெளிவாக காண முடியும். எனவே பிரியமானவர்களே, நீங்கள் ஆங்காங்கே இருந்து செய்து கொண்டிருக்கிற சிறிய சிறிய காரியங்களையும் உண்மையோடும் உத்தமத்தோடும் கர்த்தருக்கென்று செய்து கொண்டிருங்கள். உங்கள் திருச்சபை கர்த்தருக்கு சாட்சியாயிருக்கிறதா என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். ஒருமுறை ஆலயத்திற்கு வந்த ஒரு ஊழியரை அந்த போதகர் அந்த திருச்சபையிலே பயபக்தியாக காணப்பட்ட ஒரு குடும்பத்தோடு கூட அனுப்பி வைத்தார்கள். அந்த வீட்டிலே உணவுக்காக எல்லாரும் ஆயத்தமாய் உட்கார்ந்தார்கள். உணவு அருந்த முன் அங்கே வந்திருந்த ஊழியர் நாம் சேர்ந்து ஜெபிப்போம் என்று உணவிற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஜெபித்தார்கள். ஜெபித்து முடித்த பொழுது அங்கே இருந்த 3 வயது சிறுவன் சாப்பிடும் முன் அவர் என்ன செய்தார் என்று கேட்டானாம். இதிலிருந்து என்ன தெரிகிறது? உணவருந்தும் வேளையிலே உணவுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் பழக்கம் அந்த குடும்பத்தினருக்கு இல்லை என்பது தெரிய வந்தது. வெளியே பார்க்க மிக உன்னதமான பயபக்தியான குடும்பத்தைப் போல காணப்பட்டார்கள். ஆனால் அடிப்படையான நன்றி உணர்வு கூட இல்லாத ஒரு குடும்பமாய் இருந்திருக்கிறார்கள். ஒரு திருச்சபை விசுவாச வாழ்க்கையிலே இவ்வாறு குழந்தையாக இருக்கக்கூடாது. அது கர்த்தருக்குள்ளே வளர்ந்து நல்ல பழக்க வழக்கங்களை உடையதாயிருக்க வேண்டும். சிறு பிள்ளைகள் கூறும் சில காரியங்களை முதிர்ச்சி பெற்றவர்கள் கூறுகிறதில்லை. திருச்சபையும் குழந்தையாயிராமல் தேவனுடைய திருச்சபையிலே வளர்கிற ஒன்றாய் காணப்பட வேண்டும். எபேசியர் 4:7 கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் விசுவாசிகளுக்கு வரங்களை கொடுத்திருக்கிறார். இதை குறித்து ரோமர் 12 1 Cor 12:14 விவரமாக நாம் படித்திருக்கிறோம். திருச்சபையில் உள்ள விசுவாசிகள் ஆவியின் ஒருமனப்பாட்டை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும்பொழுது எல்லாரும் ஒரே விதமாய் செயல்பட வேண்டும் என்பதல்ல. ஒருவரை போலத்தான் மற்றும் ஒருவரும் பேச வேண்டும், செயல்பட வேண்டும் என்பதல்ல. ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒவ்வொரு விதமான தாளந்துகளை, வெகுமதிகளை, வரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எனவே அதற்கு தக்கதாக அவர்கள் அந்த திருச்சபையிலே செயல்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். 1 Cor 12:7 பவுல் சொல்லும்பொழுது ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனது பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறியிருக்கிறார். அதாவது பரிசுத்த ஆவியானவர் அந்த குறிப்பிட்ட விசுவாசியின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை நிறைவேற்றி இவ்வண்ணமாக திருச்சபையாகிய சரீரத்தை கட்டி எழுப்புகிறார். ஒரு விசுவாசிக்கு கொடுக்கப்பட்ட கிருபை அனைத்து விசுவாசிகளுக்கும் நன்மை பயக்கத்தக்கதாய் இருக்க வேண்டும். தனிப்பட்ட விதத்திலே நீங்கள் மட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்படவில்லை. அது திருச்சபைக்கு ஆசீர்வாதமானதாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு பல தாளந்துகளை உடையவர்கள் திருச்சபையிலே அதை பயன்படுத்துகிறதில்லை. சிலர் தங்களுடைய தாளந்துகளை சபையிலே பயன்படுத்துவதனாலே தாங்கள் மிக பாராட்டப்பட வேண்டும், தங்களை எல்லாரும் உயர்வாக நினைக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு தாளந்தை பயன்படுத்தாமலும் இருக்கிறார்கள். வரங்கள் சுய நலத்திற்காக கொடுக்கப்படவில்லை, திருச்சபையின் ஆசீர்வாதத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு நாள் காலையிலே கண் விழிக்கும் பொழுது கண் எனக்கு நித்திரை மயக்கமாக இருக்கிறது, நான் ஓய்வு எடுத்துக் கொள்ளப் போகிறேன் என்றால் எப்படி இருக்கும்? அல்லது கால்கள் இன்று எனக்கு களைப்பாக இருக்கிறது, இன்று என்னை விட்டுவிடுங்கள், நீங்கள் மற்றவர்கள் வேலை செய்யுங்கள் என்றால் முடியுமா? முடியாது. நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு அங்கங்களும் இணைந்து செயல்படும் என்றால்தான் நம்முடைய சரீரம் செயல்பட முடியும், தேவனுடைய சித்தம் முழுவதுமாக நிறைவேற்றப்பட முடியும். ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவன் ஒரு கிருபையை, ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார். அதை கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையிலே நிறைவேற்றும் பொழுது அங்கே ஆவியானவரின் ஒருமனப்பாட்டை பார்க்கலாம். அப்பொழுது அருமையான அந்த இசைக்குழுவை போல திருச்சபை மீட்டும் நாதமானது அநேகரை தன்னை நோக்கி கவருகிறதாய் இருக்கும். எபேசியர் 4:8 ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். இது 68:18 எடுத்து எழுதப்பட்ட ஒரு வசனமாயிருக்கிறது. அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். 68:18 தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாய கர்த்தர் மனுஷருக்குள் வாசமண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக் கொண்டீர். ஒருவேளை இதை கூர்ந்து கவனிக்கிறவர்கள் இங்கே ஒரு வேறுபாடு இருக்கிறதே என்று நீங்கள் சொல்லலாம். அதாவது எபேசியர் நிருபத்திலே சொல்லும்பொழுது மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சங்கீத புத்தகத்திலே மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே என்று கேட்கலாம். அப்படி என்றால் இது தவறாக எபேசியர் நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? பிரியமானவர்களே, நன்றாக கவனிங்கள். ஒரு எழுத்தாளர் தன்னுடைய கருத்தை ஒரே புத்தகத்திலே மாறுபடுத்தி எழுத உரிமை பெற்றவராயிருக்கிறார். வேறு யாரும் அதை செய்ய உரிமை பெற்றவர்கள் அல்ல. இங்கே நாம் பார்க்கிற வசனங்களிலே பரிசுத்த ஆவியானவர் வசனங்களை மாற்றி எழுதியிருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு அவர் அதை செய்திருக்கிறார். சங்கீத புத்தகத்தில் அவர் சொல்லும்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனிதர்களுக்காக வரங்களை பெற்றார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அவர் எல்லா வரங்களையும் பெற்றவராய் இருந்தார். பின்னர் அவர் பூமிக்கு வந்தார். பின்னர் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு திரும்பி சென்று விட்டார். இப்பொழுது அவர் வரங்களை மனுஷர்களுக்குள்ளே கொடுக்கிறார். அதை பரிசுத்தாவியானவர் மூலமாக அவர் கொடுக்கிறார். இப்பொழுது நாம் பார்க்கிறது என்ன? வேத புத்தகம் எவ்வளவு சரியாக சத்தியத்தை சொல்கிறது இல்லையா? இது தவறாக முன்னுக்கு பின் முரணாக கூறவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் உன்னதத்திற்கு ஏறி என்று சொல்லும்பொழுது இயேசு கிறிஸ்து பரத்திற்கு ஏறியதை கூறுகிறது. அந்த நேரத்திலே அவர் இரண்டு காரியங்களை செய்தார். முதலாவதாக அவர் சிறைப்பட்டவர்களை சிறைப்படுத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது பழைய ஏற்பாட்டு காலத்து மரித்து போன பரதேசிக்கு சென்ற கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களை கூறுகிறது. இந்த விசுவாசிகளை பரத்திற்கு ஏறும்பொழுது அவர் அங்கிருந்து தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே அழைத்து சென்றார் என்று கூறலாம். இந்நாட்களிலே ஒரு விசுவாசி மரிக்கும் பொழுது நாம் பரதேசிக்கு செல்கிறதில்லை. நாம் சரீரத்திலிருந்து நீங்கி தேவனிடத்திலே குடியிருக்கிறோம் என்று 2 கொரிந்தியர் 5:8 பிலிப்பியர் 1:23 வாசிக்கிறோம். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து பரத்திற்கு ஏறிய பொழுது அவர் மனிதர்களுக்கு வரங்களை கொடுத்தார். அதாவது ஜீவனுள்ள விசுவாசிகளுக்கு, இந்த உலகத்திலே சாட்சி சொல்லும்படியாக திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்குத்தான் அந்த வரங்களை கொடுத்தார். அவர் பரத்திற்கு ஏறிய பொழுது இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டின் விசுவாசிகளை தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே கொண்டு வந்தது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு வரங்களையும் ஈந்தார். பெந்தேகோஸ்தே நாளன்று பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் சரீரமாய சபைக்குள்ளே விசுவாசிகளுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தார். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு மேலும் சில வரங்களை கொடுத்து திருச்சபையின் சரீரமாக செயல்படும்படியாய் செய்தார். கிறிஸ்துவின் சரீரமாய திருச்சபையிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையிலே செயல்படும்படியாக பரிசுத்தாவியானவர் இன்றைக்கும் நம்மோடு கூட செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறார். எபேசியர் 4:9-10 கவனியுங்கள். ஏறினார் என்பதனாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாயிருக்கிறார். ஏறினார் என்று சொல்வதனாலே அவர் முதலாவது இறங்கினார் என்பது தெளிவுபடுத்தப்படுகிறது. சிலர் இதை குறித்து சிந்திக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மனுவுரு எடுத்து மனிதனாய் பிறந்தார் என்பதை மட்டுமே சிந்திக்கிறார்கள். ஆதி திருச்சபையின் பக்தர்கள் அவர் இறங்கினார் என்று சொல்லும்பொழுது அவர் பாதாளத்திற்கு இறங்கி பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை தன்னோடு தேவனுடைய பிரசன்னத்திற்கு அழைத்து சென்றார் என்பதையும் தெளிவுபடுத்தினார்கள். இவ்வாறு சொல்வதனாலே அவர் தனது சிலுவை பாடு மரணங்களை தவிர மீண்டும் அவர் பாடுபட்டார் என்று அர்த்தம் கொள்ளக்கூடாது. அவர் மனு உரு எடுத்து சிலுவை மரணத்தை சந்தித்ததே அவர் உன்னதத்தை விட்டு தாழ பூமியிலே நமக்காக இறங்கியதை தெளிவுபடுத்துகிறது. இதுவே அவர் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களையும் உன்னதத்திற்கு எடுத்துச் செல்ல போதுமானதாயிருக்கிறது. எபேசியர் 4:11-13 வாசிக்கிறேன். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்தவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்து பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். இந்த வசனம் கர்த்தர் சிலருக்கு கொடுத்த வரங்களை குறித்து சொல்லவில்லை. இங்கே அவர் சொல்ல விளைவது கிறிஸ்து சில மனிதர்களை எடுத்து அவர்களுக்கு சில வரங்களை கொடுத்து அவர்களை திருச்சபைக்கு கொடுத்திருக்கிறார் என்பதைத்தான் அழுத்தமாய் கூறியிருக்கிறார். 12 ஒருமுறை கூட வாசிக்கிறேன். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்து பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் என்று கூறுகிறார். இவ்வாறு அவர் சிலரை இந்த பொறுப்பொழிலே ஏற்படுத்தியிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். இந்த வரம் பெற்ற ஒவ்வொருவரும் திருச்சபையை ஒரு முதிர்ச்சிக்குள்ளே கொண்டு வர வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். வசனம் 11, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். ஒருவேளை இது சுயநலமான ஒரு கூற்றை போல இருந்தாலும் இதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். இந்த உலகத்திலே திருச்சபையின் நோக்கம் என்ன? திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளும் திருச்சபையில் வளர்ச்சி பெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு விசுவாசி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி பெற்றுக் கொண்டு இருக்கிறவராய் இல்லை என்றால் அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே செத்துக் கொண்டு இருக்கிறார் என்று அர்த்தம். வளர்ச்சி பெறாத திருச்சபை ஜீவனுள்ள திருச்சபை அல்ல. திருச்சபை வளர்ச்சி அடைய கிறிஸ்துவே செயல்படுகிறவராயிருக்கிறார். சிலரை அப்போஸ்தலராக திருச்சபைக்கு கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர்கள் என்று சொல்லும்பொழுது உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்டவர்கள், நேரடியாக அவரால் ஊழியத்திற்கென்று அழைப்பை பெற்றவர்கள். பரிசுத்த அப்போஸ்தலனும் தான் இந்த அழைப்பை பெற்றிருக்கிறேன் என்பதை பல இடங்களிலே கூறியிருக்கிறார். கலாத்தியர் 1:12 12:12 இதை குறித்து நாம் பார்க்கலாம். இந்த அப்போஸ்தல ஊழியமானது இப்பொழுது யாருக்கும் கொடுக்கப்படுகிறதில்லை. சிலரை தீர்க்க தரிசிகளாக என்று கூறியிருக்கிறார். இது புதிய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகளை குறிக்கிறது. இதை குறித்து எபேசியர் 3:5 நாம் பார்க்கலாம். பரிசுத்த ஆவியினாலே உந்தி தள்ளப்பட்டவர்களாக தேவனால் பயன்படுத்தப்பட்டவர்கள்தான் இவர்கள். இவர்களை போதகர்களிலிருந்து வேறுபடுத்தலாம். 1 Corinthians 12:10 வாசித்து பாருங்கள். இன்றைக்கு நம்மை சுற்றி அப்போஸ்தலர்களோ வேதம் கூறும் இந்த தீர்க்க தரிசிகளோ இல்லை. அந்நாட்களிலே இந்த பணிகளை செய்தவர்களும் திருச்சபையின் அங்கத்தினர்களாயிருந்தார்கள். அவருடைய திருச்சபை இந்த உலகத்திலே மட்டும் வாழ்கிறதாக இல்லை. அந்த திருச்சபையின் ஒரு பகுதி பரலோகத்தில் அவரோடு இருக்கிறது. அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். அப்போஸ்தலன் பவுல் சரீரத்திலே காணப்படாவிட்டாலும் கிறிஸ்துவோடு அவர் இருக்கிறார். இப்பொழுது அவர் திருச்சபையின் அங்கமாயிருக்கிறார். மேலும் சிலரை சுவிசேஷகராக ஏற்படுத்தியிருக்கிறார். இவர்கள் பயணம் செய்து நற்செய்தியை அறிவிக்கிறவர்கள். அப்போஸ்தலன் பவுல் ஒரு சுவிசேஷகர். இந்த காலத்தில் இருக்கிற ஒரு சுவிசேஷகரை போல அல்ல. இந்த சுவிசேஷகர்கள் ஒரு இடத்திற்கு ஊழியத்திற்கு செல்லும் முன் ஒரு சிறு குழு அங்கே சென்று எந்த ஒரு காரியத்தையும் ஆயத்தப்படுத்தவில்லை. அவர்களே புதிய பிரதேசங்களுக்குள்ளே பிரவேசித்தார்கள். பரிசுத்த ஆவியானவரே அவர்களுக்கு முன் சென்றார், அவர்கள் பின் சென்றார்கள். சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். இவர்கள் விசுவாசிகளை மெய்க்கிறவர்களாகவும் அந்த விசுவாசிகளுக்கு போதனை செய்கிறவர்களாயும் இருக்கிறவர்கள். இந்த வரத்தை குறித்துதான் ரோமர் 12:7 1 Corinthians 12:28-29 1 Timothy 3:2 நாம் பார்க்கிறோம். இந்த எல்லா மனிதர்களையும் தேவன் திருச்சபைக்குத்தான் கொடுத்திருக்கிறார். திருச்சபை முதிர்ச்சி பெறவும் தேவனுக்கு உண்மையான சாட்சியாயிருக்கவும் இவர்கள் செயல்பட வேண்டியவர்களாயிருக்கிறார்கள். திருச்சபை இந்த உலகத்திலே அறிவற்றதாய் காணப்படக்கூடாது. இந்த ஊழியக்காரர்கள் எல்லாரும் திருச்சபையை முதிர்ச்சி பெற்றதாக மாற்ற வேண்டும். அதாவது ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு ஊழியராக திகழும்படியாக இந்த ஊழியக்காரர்கள் அவர்களை பயிற்றுவிக்க வேண்டும். இது மிகச்சில திருச்சபைகளிலே நடைபெறுகிறது. திருச்சபை சிறு சிறு ஐக்கியங்களாக வகுக்கப்பட்டு உதவி ஊழியர்களை கொண்டு அந்த விசுவாசிகள் ஒவ்வொருவருமே ஒரு சுவிசேஷ ஊழியக்காரராக தாங்கள் வசிக்கும் பகுதியிலே செயல்படும்படியாய் ஊக்கப்படுத்தப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட திருச்சபைகளுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. இப்படி பணி செய்கிற போதகர்களுக்காக மெய்ப்பர்களுக்காக கர்த்தரை துதிப்போமாக. போதகராக மெய்ப்பராக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் இதை தங்களுடைய திருச்சபையை செய்ய வேண்டும் என்கிற தரிசனத்தை பெற்றவர்களாய் வாழ நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்கள் நெருக்கமாக அறிந்திருக்கிற போதகராக மெய்ப்பராக இருக்கிற ஊழியக்காரர்களிடத்திலே இந்த வசனங்களை சுட்டிக்காட்டி அவர்கள் திருச்சபையை முதிர்ச்சி பெறுவதற்கும் அந்த திருச்சபை உலகத்திலே சுவிசேஷ பணி செய்கிறதாய் காணப்படவும் அவருடைய பணி நிறைவாய் செய்யப்படுகிறதா என்பதை சிந்தித்து பார்க்க ஆலோசனை சொல்வது பயனுள்ளதாயிருக்கும். நீங்களே ஒரு முழு நேர ஊழியராக ஒரு திருச்சபைக்கு பொறுப்பாளராயிருப்பீர்கள் என்றால் உங்கள் திருச்சபையின் விசுவாசிகள் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி மற்றவர்களை கிறிஸ்துவண்டை வழிநடத்தக்கூடிய விசுவாசிகளாய் இருக்கிறார்களா என்பதை எண்ணி பார்க்க வேண்டுகிறேன். அப்படி இல்லை என்றால் அதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை கர்த்தரிடத்திலே கற்றுக்கொண்டு அதை குறித்த பாரம் உள்ளவர்களாக கரிசனை உள்ளவர்களாக அதற்காக செயல்படுங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கும் உதவி செய்வார். ஒருவேளை இப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவர்களாக ஊழியத்தை செய்ய முடியாமல் உலகத்தின் காரியங்கள் உங்களை பல்வேறு திசைகளிலே இழுத்துக் கொண்டிருக்கும் என்றால், அந்த கயிறுகள் எல்லாவற்றையும் அறுத்து விட்டுவிட்டு ஆண்டவர் எதற்காக திருச்சபையிலே உங்களை ஊழியக்காரராக வைத்தாரோ அதற்கு உங்கள் நேரத்தையும் உங்கள் பலனையும் அர்ப்பணிப்பீர்கள் என்றால், உங்கள் மூலமாகவும் உங்கள் திருச்சபையின் மூலமாகவும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ஜெபிப்போமா. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் திருச்சபையை நீர் என்ன நோக்கத்தோடு ஏற்படுத்தினீர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையிலே விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வரங்களின் மூலமாக திருச்சபை முதலாவது முதிர்ச்சிக்குள் வளர கிருபை தாரும். திருச்சபைக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியக்காரர்கள் தங்கள் திருச்சபையை இந்த உலகத்திலே ஒரு உன்னத சாட்சியாய் மாற்றத்தக்கதாக விசுவாசிகளை ஏற்ற விதமாய் வழிநடத்தும் கிருபைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இந்த நேரத்திலே இதை குறித்து ஆழமாய் சிந்திக்கிற கருத்தாய் யோசிக்கிற ஒவ்வொருவரோடும் தொடர்ந்து நீர் பேசும். நித்தியமான விளைவுகளை இந்த அருமையான ஊழியக்காரர்களுடைய திருச்சபை மூலமாயும் இந்த உலகத்திலே நீரே நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
ஈசூ
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 31:16. எரேமியா 31:16.